சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன் 27 அத்தியாயம் கடலை பார். உதய கால பட்சிகள் கூவி உதயத்துக்கு முன்பாக கருக்கள் ஏற்பட்டதும் படகில் படுத்து கிடந்தவன் மீதிருந்த சீலையை விளக்கி,
சேர தூதரே, படுத்தது போதும், எழுந்திரும்
என்று நற்கிள்ளி சொன்னதும் படகில் முடங்கி படுத்திருந்த சஞ்சயன் முக்கி முடங்கி கொண்டு எழுந்திருந்து உட்கார்ந்தான். பிறகு படகை விட்டு இறங்கி மணலில் நின்று கை கால்களை உதைத்து பிடிப்புகளை உதற முயன்றான். இப்படி இருமுறை அவன் கால்களை உதறி கைகளையும் உதறியதை பார்த்து நற்கிள்ளி,
தூதரே, நீர் பரதநாட்டியம் கற்றுக்கொள்ள வேண்டியவர். அந்த தொழிலுக்கு போயிருந்தால் இப்பொழுது இருப்பதை விட நல்ல வெற்றிகரமான வாழ்க்கை கிடைத்திருக்கும்
என்று கூறி ஏளன புன்முறுவல் செய்தார். நற்கிள்ளியின் நகைச்சுவையை ரசிக்க முடியாத சஞ்சயன், நீ அரேபியரிடம் அகப்பட்டு உன் தலை மீது பெரிய வாளும் கட்டப்பட்டிருந்தால் நீ இப்படி பேச மாட்டாய் என்று கூறினார். குரலில் எரிச்சலையும் காட்டினார்.
நீர் எதற்காக அரேபியரிடம் மாட்டிக்கொண்டீர்
என்று நற்கிள்ளி கேட்டான். ஆசையா இருந்தது, மாட்டிக்கொண்டேன் என்று எரிந்து விழுந்தான் சஞ்சயன். அத்தோடு கேட்டான், யவனர்களிடம் என்னை உன் மனைவி என்று ஏன் போய் சொன்னாய்? எதற்காக என்னை அணைத்தாய் என்று.
உம்மை யார் என்று சொல்லியிருந்தால் இப்பொழுது உம்மிடம் பேசவும் உமது அறிவற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் அவசியம் இருந்திருக்காது. கட்டி அணைத்தது ஆசையால் என்று நினைக்கின்றீரா? என் தலையெழுத்து
என்று நொந்து கொண்டான் அர்க்கிள்ளி. சஞ்சயனுக்கு கோபம் அதிகமாயிற்று. எனக்கு முட்டால் பட்டம் கட்ட நீயார்? என் மனைவி என்று அழைக்கவும் உமக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்று கேட்ட சஞ்சயன், அரசு தூதனை அவமதித்தால் சேர நாட்டில் என்ன தண்டனை தெரியுமா என்று நவினான். இப்பொழுது நான் முசிறிக்குள் போய் அமைச்சரிடம் சொன்னால் சிறிது நேரத்தில் நீர் சிறைப்படுவீர் என்றும் சொன்னான் சஞ்சயன்.
முடிந்தால் பாரும்
என்று நற்கிளி நகைத்தான். முடியாமல் என்ன?
அதோ இன்னும் யவனர்கள் நடமாடுகின்றார்கள். உம்மை கண்டா விடமாட்டார்கள். விட்டால்தான் நீர் முசிறிக்கு போகலாம். விடாவிட்டால் நீர் போகக்கூடிய இடம் வேறு.
எந்த இடம்?
புண்ணியம் செய்திருந்தால் சொர்க்கம், பாவம் செய்திருந்தால் நரகம். நீர் ஆயுள் பூராவும் சொல்லியிருக்கும் பொய்களுக்கு யமன் உம் நாக்கில் காய்ச்சின இரும்பை வைத்து சுடுவான்.
இதை கேட்ட சஞ்சயனுக்கு உண்மையாகவே பீதி வருவே. நற்கிள்ளி என்று பரிதாபத்துடன் அழைத்தான்.
என்ன தூதரே
என்று கேட்டான் நற்கிள்ளி, இகழ்ச்சி நகை உதறுகளில் விரிய. நான் பொய் சொன்னதெல்லாம் கடமைக்காக, நாட்டு நன்மையை முன்னிட்டு கடமைக்காக பொய் சொல்லலாம் என்று தர்மத்தை சொன்னான் சஞ்சயன்.
இப்பொழுது எந்த நாட்டு நன்மைக்காக அரேபியரிடம் போய் வந்தீர்
என்று நற்கிள்ளி கேட்டான். நானாக போகவில்லை, அவர்களாகத்தான் பிடித்துக் கொண்டு போனார்கள்.
ஓ, அப்படியா?
ஆம்.
பிடித்து என்ன செய்தார்கள்?
அதை நான் கடல்வேந்தனிடம் தான் சொல்ல முடியும்.
ஏன், மந்திரியிடம் சொன்னால் என்ன?
பயனில்லை, கடல்வேந்தனை நான் உடனடியாக பார்க்க வேண்டும் என்றான் சேரத்தூதன்.
இதை முன்பே ஏன் சொல்லவில்லை
என்று நற்கிள்ளி.
சரி, பழையபடி படகில் படுத்துக் கொள்ளும் என்று கூறினான்.
எதற்கு படுக்க வேண்டும் என்று தூதன் கேட்டான்.
படகில் இருப்பது நீர் என்று தெரிந்தால் எந்த அரேபிய படகும் யவனர் படகும் என்னை மடக்கும். அல்லது படகை நோக்கி குருவாள் வீசப்படும். அது உமது மேல் பாய்ந்தால் எனக்கு ஆட்சேபணி இல்லை. என் மேல் பாய்வதை நான் விரும்பவில்லை
என்று நற்கிள்ளி.
சரி சரி, படும்
என்று துரிதப்படுத்த சஞ்சயன் பழையபடி ஏறிப்படுத்தார். நற்கிள்ளி படகை தரையிலிருந்து அவிழ்த்து கடலுக்குள் இழுத்துவிட்டு தானும் ஏறி துடுப்புகளை துழாவலானான். அன்று அலை சற்று மந்தமாகவே இருந்ததால் அதிக சிரமம் இல்லாமலே படகை செலுத்திய நற்கிள்ளி சுமார் 2 நாழிகைகளுக்குள் கடல்வேந்தன் மரக்களத்துக்கு வந்து சேர்ந்தான். அவன் வருவதை முன்னதாக பார்த்துவிட்டு கடல்வேந்தன் மாலுமிகள் நூல் ஏணியை அவிழ்த்துவிட நற்கிள்ளி ஏறி தளத்தில் குதித்தான். படகில் இருக்கும் இன்னொருவரையும் ஏற்றிவிடுங்கள் என்று மாலுமி ஒருவனுக்கு உத்தரவிட சஞ்சயனும் ஏறிவர மாலுமி அனுமதித்தான். மரக்களத்தில் ஏறியதும் சஞ்சயன் தாமதிக்காமல் கடல்வேந்தன் அறைக்கு சென்று கதவை தட்டினான். கதவை திறந்த நிலக்கள்ளி என்ன வேண்டும் என்று வினவினாள். சஞ்சயன் முகத்தின் வெறுப்பின் சாயை படர்ந்தது. கடல்வேந்தனோடு இரவு முழுவதும் இவள் தனித்து இருந்திருக்க வேண்டும் என்று நினைப்பு அவனுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியதால், உங்கள் துணைவரை பார்க்க வேண்டும் என்றான். நிலக்கள்ளி சனத்துக்கு பதில் வெறுப்பை காட்டினாள். யார் என் துணைவர் என்று வினவினாள். கடல்வேந்தன் என்றான் சஞ்சயன். அவரை நாங்கள் துணைவர் என்று அழைப்பதில்லை, தலைவர் என்று அழைக்கின்றோம் என்றாள் நிலக்கள்ளி.
தலைவர் என்று அழைக்க வேண்டுமா?
ஆம்.
அழைக்காவிட்டால்
தெரிந்து கொள்ள வேண்டுமா?
ஆம்.
நிலக்கள்ளி எட்டு நின்ற நற்கள்ளியை நோக்கி, இவர் தலைவரை தலைவர் என்று அழைக்க மாட்டாரா என்று கூறினாள். அடுத்த நிமிடம் 2 மாலுமிகள் சஞ்சயனை நோக்கி வந்து அவனை தரதரவென்று இழுத்துக் கொண்டு போனார்கள். பாய்மரத்தில் கட்டி வையுங்கள் என்று நிலக்கள்ளி உத்தரவிட்டு மீண்டும் உள்ளே சென்று விட்டாள். சிறிது நேரத்துக்கு எல்லாம் அந்த அறையில் இருந்து வெளிவந்த கடல்வேந்தன் நேராக பாய்மர தண்டிடம் சென்று,
சஞ்சயா, நீ என்ன செய்தாய்?
உன்னை ஏன் கட்டியிருக்கின்றார்கள் என்று சர்வசாதாரணமாக விசாரித்தான்.
நான் ஏதும் செய்யவில்லை, தலைவன் என்று உன்னை அழைக்க மறுத்தேன்.
ஏன்?
எனக்கு தலைவர் மன்னர் ஒருவர் தான்.
அப்படியானால் மன்னர் உன்னை காப்பாற்றட்டும்
என்று கூறிய கடல்வேந்தன் 2 மாலுமிகளை நோக்கி,
இவரை தூக்கி கடலில் எரிந்து விடுங்கள்
என்று கூறிவிட்டு அறையை நோக்கி நடந்தான்.
கடல்வேந்தரே, தலைவரே
என்று கத்தினான் சஞ்சயன்.
அவன் கூச்சலை லட்சியம் செய்யாத மாலுமிகள் இருவர் அவன் கட்டுக்களை அவிழ்த்து தர தரவென்று கப்பல் பக்கத்தை நோக்கி இழுத்து சென்றார்கள்.
தலைவரே, நான் சொல்வதை கேள், முக்கியமான செய்தி, இந்த முசிறியின் நலமே அதை பொறுத்திருக்கிறது என்று கூவினான் சஞ்சயன்.
அவன் கூக்குரலை கேட்டதால் கடல்வேந்தன் மாலுமிகளை நோக்கி, அவரை விட்டுவிடுங்கள், இங்கு வரட்டும் என்று கட்டளையிட மாலுமிகள் சஞ்சயனை விட்டார்கள். சஞ்சயன் கடல்வேந்தன் நின்றிருந்த இடத்தை நோக்கி சிரமப்பட்டு நடந்தான்.
உள்ளே வா சஞ்சயா
என்று கூறிய கடல்வேந்தன் அறைக்குள் சென்றான். அவனை தொடர்ந்து அறைக்கு சென்ற சஞ்சயன் அந்த அறையிருந்த கச்சிதத்தை நோக்கி வியத்தான். ஒருவர் படுக்கும்படியான சிறு கட்டில் பெரிய மரப்பெட்டி, அதன் பக்கத்தில் இன்னொரு பெரிய மரப்பெட்டி, அதன் மீது எழுதும் கருவிகள் இவைதான் இருந்தன. இரண்டாவது உயரமான பெட்டி மீது இருந்த சீலைகளில் இருந்து கடல்வேந்தன் எதையோ எழுதி கொண்டிருக்கின்றான் என்பதை சஞ்சயன் புரிந்து கொண்டான். சஞ்சயன் உள்ளே வந்ததும் அவனை சிறிய பெட்டி மீது உட்கார சொல்லிவிட்டு எதிரே நின்று கொண்ட கடல்வேந்தன்,
சொல் சஞ்சயா
என்றான். சஞ்சயன் சற்று சங்கடப்பட்டான். கடல்வேந்தன் தன்னை மரியாதை இல்லாமல் அழைத்ததால் இருந்தாலும் அதை பற்றி தான் கவலைப்படாமல் யூசஃபிடம் சிக்கியது, கிளேசியஸ் அங்கு வந்தது, பிறகு யூசஃபிடம் சேரற்படை இருக்கும் இடங்களை எழுதி கொடுத்தது எல்லாவற்றையும் மிக விவரமாக சொன்னார். அவன் எதிரே குத்துக்கள் போல் நின்றிருந்த கடல்வேந்தன் தீவிர சிந்தனை வயப்பட்டான்.
இலக்கள்ளி, இவரை அழைத்து போய் கிளேசியஸின் அறையில் தங்கவை, அது இப்பொழுது காலியாகத்தான் இருக்கும், பகலில் பேசுவோம்
என்று அழைத்து கொண்டு வெளியே சென்றாள். கிளேசியஸின் அறைக்கு வந்ததும் வெளியில் நின்று, உள்ளே செல்லுங்கள் தூதரே, உமது சௌகரியங்கள் அனைத்தும் கவனிக்கப்படும் என்று கூறிவிட்டு மீண்டும் கடல்வேந்தன் அறையை நோக்கி சென்று விட்டாள். நிலக்கள்ளி சொன்னபடி சஞ்சயனுக்கு சகல வசதிகளும் அளிக்கப்பட்டன. நீராட வசதி அளித்து நீராடிய பின் மாற்றுடையும் கொடுத்தார்கள். மாற்றுடை மிக விலை உயர்ந்ததாக இருந்ததை கண்ட சஞ்சயன்,
எல்லாம் திருட்டு சொத்து
என்று உடையை வெறுத்தாலும் அதை அணிந்து கொண்டான். காலத்தில் அவனுக்கு உணவும் பரிமாறப்பட்டது. மாலை வரை அவனை யாரும் ஏன் என்று கேட்கவில்லை. மாலை நெருங்கியதும் நிலக்கள்ளி வந்து அவனை கடல்வேந்தன் அறைக்கு அழைத்து போனாள். அறைக்குள்ளே கடல்வேந்தன் கையில் ஒரு முத்திரையிட்ட குழலோடு நின்றிருந்தான். சஞ்சயனிடம் அதை நீட்டி,
இதை மன்னருக்கு அனுப்பிவிடும் என்றான்.
சஞ்சயன் வியப்பினால் வாயை பிளந்தான்.
மன்னருக்கா
என்று வினவினான்.
ஆம்,
திட்டமாக வந்தது கடல்வேந்தன் பதில். சஞ்சயனுக்கு எதுவும் புரியவில்லை. தொடர்ந்து மன்னரின் பொக்கிஷ வண்டிகளை கொள்ளையிட்டு வரும் கடல்வேந்தன் மன்னருக்கு செய்தி அனுப்புவது பரமவிந்தையாயிருந்தாலும் சமீபத்தில் தலைநகரில் நடந்த சம்பவங்களை நினைத்து தனக்கும் விளங்காத ஏதோ மர்மம் இதில் இருக்கிறது என்று புரிந்து கொண்டதால்
சித்தம்
என்று ஓலையை வாங்கிக் கொண்டான் சஞ்சயன்.
இதை தவிர வேறு ஏதாவது செய்தி உண்டா என்று கேட்டான் சஞ்சயன். மன்னருக்கு இல்லை, இன்னும் ஒரு வாரத்துக்கு நிலக்கள் என்னோடு இருப்பாள் என்று அமைச்சரிடம் சொல்லுங்கள்
என்றான் கடல்வேந்தன். சஞ்சயனுக்கு வியப்பு தாங்கவில்லை.
உங்களிடமா என்று கேட்டான் வியப்பு குரலிலும் விரிய.
ஆம், உறுதியோடு வந்தன கடல்வேந்தன் சொற்கள்.
அமைச்சர் என்று இழுத்தான் சஞ்சயன்.
ஆட்சேபிக்க மாட்டார் என்று கூறிய கடல்வேந்தன் அவன் செல்லலாம் என்பதற்கு அறிகுறியாக கையை அசைத்தான். வியப்பு தலைக்கு மேல் ஓடிவிட்ட நிலையில் சஞ்சயன் தனது அறைக்கு திரும்பினான். அன்று இரவு இரு மாலுமிகள் வந்து அவனை அழைத்து போய் கரையில் விட்டார்கள். சிறிதும் தாமதம் செய்யாமல் அமைச்சர் மாளிகையை நாடிய சஞ்சயன் அழும்பில் வேளிடம் செய்தியை சொன்னான். அமைச்சர் அதை சர்வ சாதாரணமாக கேட்டுக்கொண்டார்.
ஒரு வாரமா
என்று வினவி,
ஆகும் ஆகும்
என்றார். சஞ்சயனுக்கு ஏதும் விளங்கவில்லை. வியப்பு அவன் முகத்தில் தாண்டவம் ஆடியது. அதை கவனிக்கவே செய்த அமைச்சர்,
தூதரே, நாளை காலையில் இங்கிருந்து கடலை பாரும்
என்றார். காலையில் கடலை பார்த்தான் சஞ்சயன். அவன் வியப்பு எல்லை மீறியது. இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.